வணக்கம்.
தமிழ் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை இல்லை. ஓகே. ஸோ இல்லை இல்லை, தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசணுமா அப்படின்றதுக்காக கேட்டேன். இந்த இடத்துல இன்றைக்கி நாமெல்லாம் கூடியிருக்கோமே, இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக என் மனசுக்கு படுது. இதுக்கு ஏன் படுதுன்னா, இந்த ஒரு துறையில் இதை ஒரு விஷயமாக பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்திருக்குல்ல, அதுக்காக ஒரு மகிழ்ச்சியோடு இது முக்கியமான நிகழ்ச்சியாக என் மனசில் பதியுது. இப்படி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கியவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பொதுவாக இந்த யூனியன் அப்படின்ற விஷயம் சட்ட சம்பந்தமான விஷயந்தான், தொழிலாளர் நலன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இங்கே ஒரு சைக்கியாட்ரிஸ்டா, மனநல மருத்துவனா, எனக்கு என்ன வேலை அப்படின்னு தோழர்கள்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், இது வெறும் அவங்களுடைய சட்ட சம்பந்தமான விஷயம் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கை சம்பந்தமான விஷயம். அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எந்த விதமான பாதிப்புகளை உருவாக்குகின்றன மனத்தளவில் அப்படின்றது, பொருளாதார அளவில் என்னென்ன பாதிப்புகள்ன்றது வேறு விஷயம், மனத்தளவில் என்னென்ன பாதிப்புகள். முக்கியமாக இப்படி ஒரு நிறுவனம் வேலைக்கு ஆரம்பத்தில் ஆள் எடுக்கும்போது அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ 21 வயசு 22 வயசு தான். அந்த 21 22 அவங்களுக்கு பெருசாக இந்த உலகத்தை பற்றின ஒரு அறிவு கிடையாது, வெறும் கனவுகள் மட்டுமே அதிகம். இந்த கனவுகளும் ஆழமான அடிப்படைகளின் விஸ்தாரமான ஒரு கனவு கிடையாது, இவையும் அடிப்படையில் சும்மா எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு மாதிரியான கனவு தான். இன்று இன்னொரு பேசிக் ப்ராப்ளம் நாம் பார்க்குறது வந்து, 12வது வயசு வரைக்கும் நம்முடைய குழந்தைகள் படிப்பை தவிர வேறு எதுலேயும் நாட்டை செலுத்த அவங்க பெற்றோரும் குடும்பமும் ஆசிரியர்களும் விடுறதே இல்லை. 8வதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு சுதந்திரன்றதே கிடையாது. 10வதில் மார்க் வாங்கணும், 12வதில் மார்க் வாங்கணும், மார்க் வாங்கிறதுக்கு படிக்கிற தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது, வேறு எந்த விஷயமும் உன் மனசில் பதியக்கூடாது, வேறு எதுலேயும் கவனம் சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை ஒரு ரொம்ப குறுகிய ஒரு அறிவோடு தான் வளர்க்குறாங்க. இப்படி ஒரு குறுகிய அறிவோடு வரவங்க, அந்த பரந்துபட்ட படிப்பறிவு இல்லாத அந்த குழந்தைகள் காலேஜில் சேர்ந்த உடனே ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷம், புதுசாக சிறகு முளைச்ச மாதிரி ஒரு பிரமை, இதை தாண்டி ஒரு கட்டத்தில் ஐயோ நம்ம ஒழுங்காக மார்க் வாங்கணும், எந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்துடக்கூடாது, நமக்கு ஒழுங்காக மார்க் வாங்கி கிளியராக அரியர்ஸ் இல்லாமல் போனால் கேம்பஸில் நமக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு அதை நோக்கி போகிறாங்க. இந்த கேம்பஸில் வாங்கின உடனே அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறுது. அவனுக்கு 1 வருஷம் கழித்து கிடைக்குதா, 10 வருஷம் கழித்து அந்த வேலை கிடைக்குதா, சும்மா ஆஃபர் லெட்டரே அவனுக்கு போதுமானதாக இருக்கான்றது மீறி உடனே அவனுக்குள்ள தான் ஏதோ பெருசாக சாதிச்சுட்டதா ஒரு நினைப்பு, சாதிச்சு முடிச்சிட்டேன்னு நினைக்கிற ஒருத்தனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. இதுதான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு. இந்த பாதிப்பின் விளைவாக இவங்க வந்து மீதி விஷயங்களை பார்க்குறதில்ல, படிக்கிறதில்ல, கவனிக்கிறதில்ல, சுற்றி நடக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. வேலை ஆரம்பிக்கும்போது இதுவரைக்கும் அவங்களுக்கு இல்லாத ஒரு புது விதமான ஒரு தீவிரமான உழைப்பு தேவைப்படுது. அவ்வளோ உழைப்பு அவன் படிக்கும்போது கூட பண்ணதில்லை, அவன் அவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு. இந்த உழைப்புக்கு பலனாக அவனுக்கு கை நிறைய காசு அப்படின்ற ஒரு பிரமை இருக்குது. அந்த கை நிறைய காசை செலவழிக்கிறது எப்படின்னு அவன் மனசு போகும்போது உடனே இன்னொரு 2-3 வருஷத்தில் ஒரு கல்யாணம் பண்ணணும், ஆர் ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இதை நோக்கி போகும்போது அவனுடைய இந்த விஷயங்களெல்லாம் அவன் அடையும் போது ஒரு 28 29 வயசில் திடீர்னு இந்த மாதிரி நீ எல்லாம் இனிமேல் தேவைப்பட மாட்டப்பா, நீ கிளம்ப வீட்டுக்கு அப்படின்னு அந்த கம்பெனி சொல்லிட்டா அவன் உடஞ்சி போயிடணும். இது நான் சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக அவங்கக்கிட்ட ஜஸ்ட் திங்கிங் அண்ட் டாக்கிங் இல்லை, தினசரி 2 பேர் 3 பேராவது இந்த மாதிரி இளைஞர்களை நான் பார்க்குறேன், ரொம்ப உடஞ்சி போய் வராங்க. இது ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே துறையில் டிப்ரெஷனோட வந்த இளைஞர்கள் மாதிரி இல்லை. அப்போது வேலை போயிடுச்சு, அடுத்து வேலை வந்து எனக்கு பெரிய கம்பெனியில் கிடைக்காது, ஏதோ சின்ன கம்பெனி தான் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு டிப்ரெஷன், அப்படின்ற ஒரு வருத்தம், அப்படின்ற ஒரு கவலையாக அவனுக்கு இருந்தது. இப்போது வேறு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு பயத்தோட ஒரு திகிலோடு வரான். வேலை கிடைக்கலன்னா வேறு என்ன செய்யலான்னு அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, எந்த பிஸ்னஸும் அவன் பண்ண முடியாது. அவனால் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கான ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டியும் அவனுக்கு கிடையாது, டெக்னிக்கல் நாலேஜும் அவனுக்கு கிடையாது, அதுக்கான பிஸ்னஸ் சென்ஸும் அவனுக்கு கிடையாது. அவன் எம்பிஏ படிச்சிருந்தாலும் அந்த சென்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இளைஞர்கள் என்ன செய்வாங்க? டிப்ரெஷன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு மூலையில் உட்காந்து அழுது கண்ணீர் விட்டு நான் செத்து போகட்டுமான்னு லெட்டர் எழுதி வைக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு மாதிரியான தாக்கம். டிப்ரெஷனில் மனநோயின்னு இல்லை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் வேறு. இந்த மாதிரி சூழலின் காரணமாக ஒருவன் மனது சோர்வடையும் போது அதுக்கும் செகண்டரி டிப்ரெஷன் பேர். இட்ஸ் செகண்டரி டு அ ப்ராப்ளம், இட்ஸ் ரியாக்டிவ் டு அ ப்ராப்ளம். இந்த மாதிரியாக இருக்கிறவங்க அந்த கட்டத்தில் அவங்களுக்கு சரியான முறையில் யாரும் ஹெல்ப் பண்ணலைன்னா சூசைடல் ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய வருது. வாழ்க்கையே வீணாயிடுச்சுன்ற அந்த பிரமையில் இந்த வாழ்க்கையே வேணான்ற முடிவுக்கு இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் வராங்க. இது தவிரவும் உள்ளுக்குள்ள இப்போ நீங்கள் இன்றைக்கி தூங்கலைன்னா அவங்க கவலைப்பட மாட்டீங்க, ரெண்டு நாள் தூங்கலைன்னா கவலைப்பட மாட்டிங்க, ரெண்டு மாதம் தூங்கலைன்னா ஏதோ சம்திங் ராங், தூக்கமே வரமாட்டேந்தே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தூக்கம் வரலன்றது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு பிரச்சனை, இதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வர்றது கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க லேட் நைட்டில் அவங்க தொடர்ந்து வேலை செய்கிறது, இந்த அவங்களுடைய பேசிக் அந்த பாடியோட ரிதம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் நிறைய இளைஞர்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் அப்புறம் ஒன்ஸ் டிப்ரெஷன் செட் ஆச்சுன்னா அவனோட ப்ரொடக்டிவிட்டி குறையும். கான்ஸ்டண்ட்டாக என் வேலை இருக்கா இல்லையான்னு தெரில, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லையான்னு தெரில, இந்த அப்ரைசலில் எனக்கு தேத்துவாங்களா இல்லையான்னு தெரில, ஐயோ அந்த டீம் லீடருக்கு எனக்கும் ஒத்து வரலையே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு தெரில, இந்த மாதிரி தெரியலன்ற ஒரு பயத்தோடவே ஒருத்தன் இருக்கும்போது அந்த ஆங்ஸைட்டி அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக குறைக்கும். ஏன்னா அவன் ரிலாக்ஸ்டாக நிதானமாக அவனுடைய முழுத்திறமையை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வர்றதுக்கு இந்த நிறுவனங்களின் சில செயல்பாடுகள் அணுகுமுறைகள் இருக்கின்றன. இதுவும் நான் வந்து சும்மா ஒரு கற்பனையில் உங்ககிட்ட பேசலை, ஏன்னா என்னுடைய மனைவியே ஐடி துறை சார்ந்தவ தான். அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் கண்கூட தினமும் பார்க்குறதால நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அவளுடைய சம்பளத்தில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னாலும் அந்த விஷயத்துக்காக மட்டுமே நான் இதை வந்து ஆதரிக்க முடியாது. ஏன்னா இதன் மூலமாக பாதிக்கப்படுவது நான் கண்ணுக்கு நேராக பார்த்து வளர்ந்து வரும், நான் குழந்தையாக பார்த்து வளர்ந்து இன்னைக்கு இளைஞராக இருக்கிற நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. என்ன செய்கிறதுன்னு திசை தெரியாமல் திகைச்சு போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை. இதுக்கு யூனியனுக்கும் சைக்கியாட்ரிக்கும் என்ன சம்பந்தம், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்லையும் இதுக்கு இவன் எல்லாம் ஏன் பேசுகிறான், யூனியன் பேசுகிற விஷயம் தானே இதுனா, யூனியன் ஏன் தேவைன்றது அவங்களுக்கு தெரியணும். ஏன் தேவைன்னா மனுஷன் தனியாக பெரிய போராட்டம் நடத்தினாலும் அவனுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அதிகமான ஒரு பலமும் தைரியமும் வரும். அப்போ தான் அவனால் போராட முடியும், போராட்டத்தில் நிற்க முடியும். யூனியன்றது ஒன்ஸ் அகெயின் அது ஒன்றும் சும்மா ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான விஷயம் மட்டும் இல்லை. யூனியன்றது இஸ் எ யூனிட் ஆஃப் அ கம்யூனிட்டி. நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு குழுவாக இருக்கிறது, ஒரு குழுவாக செயல்படுற மாதிரி அந்த யூனியன்றது செயல்படணும். இந்த யூனியன்றது நிஜமான அவங்களுடைய உறுப்பினர்களின் நலனில், அந்த தொழிலாளிகளின் நலனில் அக்கறை உள்ளவர்களால் நடத்தப்படுமானால் நிச்சயமாக அதன் பலனும் வீச்சும் அதிகமாக இருக்கும். வெறும் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் அப்படியே உடஞ்சி போகாமல் இந்த பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து வெளியாட்களும் கிடையாது, நீங்களே தான். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குழுவுக்கான ஆலோசகர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதால உங்களுடைய அணுகுமுறையும் சரியாக இருக்கும், உங்களுடைய செயல்முறையும் சரியாக இருக்கும். தெளிவான சிந்தனை நமக்கு வாழ்க்கையில் வரணும்னா முதலாவதாக மனசில் பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் போகணும்னா நான் தனியால் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் எப்படி எதிர்த்து பேசுகிறது அப்படின்ற திகைப்பு இருக்கக்கூடாது. அந்த திகைப்பு இல்லாமல் இருக்கணும்னா நான் தனியால் இல்லை, எனக்கு கூட என் குழு, என்னை சார்ந்தவர்கள், நான் நம்பக்கூடியவர்கள், எனக்காக நிச்சயமாக உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் என் பின்னாடி இருக்காங்க, என் கூட இருக்காங்கன்ற அந்த தைரியம் வரும் இல்லையா. அதுக்காக தான் யூனியன்றது இவங்களுக்கு அவசியம். எல்லா துறைக்கும் அவசியம்னாலும் இந்த துறைக்கு மிக மிக அவசியம். என்ன, இவங்களுக்கு இதுவரைக்கும் இதை பற்றின சரியான புரிதலும் பார்வையும் இல்லாமல் இருக்கிறதால தான். இனிமேலாவது இவங்களுடைய விழிகள் நல்ல பார்வையை பார்த்து ஒரு புதிய நேர்மையான போராட்ட குணமுள்ள சிறந்த தொழிலாளர்களாக விளங்கி உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக அமைச்சுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் விண்ணப்பம். வணக்கம்.